Με τον κουρσό που πάει.
பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழோசியை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்ற முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் பொருள் செயல் வகை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். தன் கைப்பொருளோடு ஒரு செயலை செய்ய தொடங்குவதானது குன்றின் மேல் ஏறி நின்று யானை போரை கண்டாற்போல் துன்பமின்றி இன்பம் தருவதாகும் என புலியூர் கேசியன் விளக்கம் தருகின்றார். ஒருவர் மலை மீது இருந்து யானையுடன் போர் செய்யின் அச்சமும் வருத்தமுமின்றி வெல்லுதல் போல பொருள் பெற்றிருந்த ஒருவன் பெருந்தொழில் செய்யின் அச்சமும் வருத்தமுமின்றி இனிது முடிப்பான் எனவும், மலை மீது உற்றானோடு போர் செய்ய எண்ணுவார் போருக்கு வேண்டிய யாவற்றையும் ஒருங்கு சேர்த்து மலையை நாற்புறமும் சுற்றி நின்று எதிரி விலகாமல் அரண் செய்து குறுகிய காலத்தில் எடுத்த கருமத்தை செவனே முடிப்பது போல பணமுடையவர் ஒரு கருமத்தை தொடங்கின் அதற்கு வேண்டிய பொருட்களை சேர்த்து வைத்து நாட்புற உதவியையும் பெற்று குறுங்கால அளவில் செயலை நிறைவு செய்வார் எனவும் விளக்கம் தருகின்றனர். பிற வளங்களில் இருந்து மூலதனம் தேடாது தனது சொந்த சேமிப்பில் முதலீடு செய்து தொழிலை நடாத்துவாராயின் பின்னாளில் ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளை தவிர்க்க முடியும் எனவும் குறிப்பிடுகின்றனர். சேமித்து வைத்த சொந்த பணத்தில் ஒரு கர்மத்தை செய்யும் போது பாதுகாப்பும் தெளிவும் கிடைப்பதோடு அச்செல்வத்தை முறைமையாக பயன்படுத்துவதன் அவசியத்தையும் விளக்குகின்றது இக்குறள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இம்மாதத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மொட்டுக்கள். கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மொட்டுக்கள் குழுவினர்.
நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். தமிழ் தமிழன் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள். இதில் ஒவ்வொரு குறளும் 7 சொற்களை கொண்டு 1330 சிறு குறள்களை உள்ளடக்கியதாகும். இதில் குறள் 642 என்பது உன்னை உயர்த்தும் ஆயுதம் எது, ஆக்கமும் கேடும் ஆதலால் வருதலாட் காத்தோம்பல் சொல்லின் கட்சோர்வு. ஒரு சொல் உன்னை சிம்மாசனத்தில் அமர வைக்கும், அதே ஒரு சொல் உன்னை பாதாளத்திலும் தள்ளும். வார்த்தைகளை கையாள்வதில் நீ எவ்வளவு கவனமாக இருக்கிறாய்? விளக்கம்: ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் உயர்வும் சரி அவனுக்கு வரும் அழிவும் சரி, அவன் பேசும் சொல்லினாலேயே வரும். ஆதலால் தான் தன் பேச்சில் தவறு நேர்ந்து விடாமல் சொற்களை காத்து கொள்வது ஒருவனின் மிக முக்கிய கடமையாகும். அதாவது நம்முடைய நாக்கு ஒரு கூர்மையான கத்தியை போன்றது. அதை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கியிருக்கிறது. நல்ல சொற்கள் உங்களுக்கு நல்ல மனிதர்களின் நட்பையும் வாய்ப்புகளையும் கௌரவத்தையும் தேடித்தரும். தவறான பேச்சோ எல்லாவற்றையும் அழித்துவிடும். எனவே எங்கே எப்போது எப்படி பேச வேண்டும் என்ற பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளுங்கள்.
நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிக்க வருவது சிந்திக்க சில நிமிடம். ஒலிம்பிக் கொடியில் உள்ள 5 வளையங்கள் இதனை குறிக்கின்றன. ஒலிம்பிக் கொடியில் உள்ள 5 வளையங்கள் இதனை குறிக்கின்றன. சிந்தியுங்கள் நேர்களே. பதிவு இறுதியில்
இம்மாத மொட்டுக்களின் வாசத்துக்காக வரும் பாடல், இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் இவ்வுலக வாழ்க்கையை நிறைவு செய்தாலும் காலத்தால் அழியாமல் வாழும் பிரபல தமிழீழ எழுச்சி பாடகரும் இசைக்கலைஞரும் ஆன தேனிசை செல்லப்பா அவர்களால் பாடப்பட்ட பாடல். பாடலை எழுதியவர் காசி ஆனந்தன். இந்த பாடல் பலரை தாயகத்துக்கு ஏற்றிச் செல்லும் ஒரு கலமாக இருக்கிறது என்பது மறக்க முடியாதது.
அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். துடிக்கும் பொழுதெல்லாம் ஆறு பாயும் என் கண்ணத்திலே, அங்கு தமிழினம் துடிக்கும் பொழுதெல்லாம் ஆறு பாயும் என் கண்ணத்திலே. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். தமிழ் பிள்ளை கை தட்டுவான், அதிரும் புலிகளின் குண்டு வெடி ஓசை அறிந்த தமிழ் பிள்ளை கை தட்டுவான். அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். அன்னை மண் பாசம் தணியாது, அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். தமிழீழ மண்ணே உன்னை மறப்பேனாதீ என்னை, அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும்.
கொஞ்சம்
நில்லுங்க, நானும் வாரன், எனக்கு இதே பிரச்சனை தான். எனக்கும் அப்படிதான் பேச்சு நடக்குது வீட்டுல.
என்ன உமாக்கு மட்டுமே சொல்ற, இது உலகளாவிய பிரச்சனை இல்ல, வேற நில்லருமா போய் எங்க காதல பாப்போம்.
ஐயோ கொஞ்சம் போங்கப்பா, முதல்ல இந்த காதை நீங்க சரி பாக்குறது முதல்ல நான் ரெண்டு கேக்கட்டே. நீங்க வந்து உண்மையா மத்தவங்க கதை கேட்க கவனிக்கிறீங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. எங்களை இத்தனை பேர் வந்து மத்தவ கவனி கேட்க வடிவ ஊந்து அந்த ஊந்து கவனிக்கிற திறனை நாங்க வளர்க்கிறோம்.
நல்லா சொன்னீர் அல்லி. நான் அன்றைக்கு அந்த ஹேஸ்டிங் பாய் ஸ்கூல் இந்த ஹெட் பாய் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தவன், அதை கேட்டேன். அதுல அவன் நல்ல வடிவ ஒரு அந்த மாணவன் சொல்றான். என்னென்று சொன்னா, ஒருவரை புரிஞ்சு கொள்வதற்கு கேட்பதுன்ற அவசியத்தை பற்றி அழகா சொல்றான். என்ன சொல்வது எளிது, ஆனால் அதை செய்ய எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ?
நீங்க சரியா சொன்னீங்க தாமர. அன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்க போயிருந்தேன், அது தொடங்கி 5 நிமிஷத்தெல்லாம் என் கற்பனை யாழ்ப்பாணம் போய் இளநீ குடிக்கிறதுல போயிடுச்சு.
விளங்கிக் கொள்ள கேட்கிற கடையில 3 விதம் இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
அது என்ன கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன்.
அது என்னன்னு சொன்னா, லிசன் டு வின் முதலாவது, ரெண்டாவது வந்து லிசன் டு ஃபிக்ஸ், மூன்றாவது வந்து லிசன் டு லேர்ன். அதாவது என்னன்னு சொன்னா, மெட்டவ கதை கேட்க வெற்றி கொள்ள கேட்பது, மெட்டவில எப்படி வெற்றி கொள்வது. அடுத்தது வந்து தீர்வு சொல்ல கேட்பது, மெட்டவ சொல்லிக்கு நாங்க என்ன அவைக்கு சொல்லலாம்னு சொல்லி. மூன்றாவது வந்து புரிந்து அல்லது அறிந்து கொள்ள கேட்பது, மற்ற வேண்டிய விஷயங்களை அல்லது அது அறிவுக்காக கேட்கிறதா இருக்கலாம்.
எனக்கு இப்பதான் விளங்குது, முந்தி நாங்கள் சின்ன கமலா ரஜினியான் சண்டை பிடிக்க ஏற்க நாங்கள் வந்து மெட்டாக்கள் கதைப்பது எப்படி வெற்றி கொள்ளலாம் என்றுதான் நீ கேட்கிற. நாங்கள்
ஏன் நீ இப்ப சின்ன வயதுக்கு போறே, கமலா ரஜினியான் சண்டை எல்லாம் இப்பவும் எங்கட சபை கூட்டங்களுக்கு போனீரண்டா, வெட்டி கொள்ள கேட்பது எப்படி முழுநுள்ள படம் தானே.
ஏன் தாமரை இப்படி சிரிக்கிறீங்க?
ஏன், நாங்கள் கூட்டத்துக்கு போவான், எனக்கு என்ன எந்த வேலை கஷ்டமா இருக்கு நான் என்று நான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னேன் சொல்லிக்க. நீங்கள் என்ன சொன்ன, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கட வேலை தான் கஷ்டம் என்று சொன்ன நீங்கள் தானே, அதுவும் லிசன் டு வின் தான்.
உண்மைதான் தாமர, ஆணைக்கும் அடிசருக்கும் நாங்களும் சில வேலை இப்படித்தான்.
அது சரி, விழுந்தாலும் மீசையில மண்படவில்லை, அது சரி. அப்ப நாங்கள் படம் பார்க்கும் போது முடிவு எடுப்பது லிசன் டு ஃபிக்ஸ் தானே.
ஓ, இப்ப வடிவா சொல்லணும்டா, இப்ப நான் உம்மட்ட வந்து ஐயோ செவ்வந்தி எனக்கு சரியான மன அழுத்தமா இருக்கணும் நீருடன் என்ன சொல்லி சொல்லும், பேசாம தியானம் செய்யும் யோகா செய்யும்
எனக்கு
இந்த வேலை கஷ்டமா இருக்கு என்று நான் சொன்னால் அது ஏன் கஷ்டமா இருக்கும் என்று சொல்றேன் என்று என்ன புரிஞ்சு கொண்டு என்னுடைய பிரச்சனை என்ன என்று கேட்பது, சரிதானே அல்லி?
ஓமோ, இதுவும் ஒரு கலை, இது திறமையை தாண்டி நாங்க மற்றவருக்கு கொடுக்கும் மரியாதை. இப்ப நாங்க ஒருத்தரோட இருக்கும்போது அவருக்காக நாங்க வந்து எங்களோட நேரத்தை முழுமையா கொடுத்தா அது ஒரு பெரிய மரியாதை தானே.
சரியா சொன்னீர் அல்லி. உலகின் வெற்றி பெற்ற தலைவர்கள் பலரிலும் நாம் இந்த பண்பை காணலாம்.
ஆர்டிகிள் 370 படத்துல மோடி பாத்திரத்தில் நடித்தவர் அமைதியா கேட்கும் விதத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவர் நிஜத்திடம் அப்படித்தானே.
ஏன் நீங்க அங்க போறீங்க? எமது தலைவரும் ஒருவருடன் உரையாடும் போது அமைதியாக அவர் சொல்வதை கேட்பாராம்.
அல்லி சரி, புரிந்து கொள்ள கேட்பது சரி, அது எப்படி நாங்கள் பயிற்சி செய்யலாம்? அதுக்கு ஏதாவது வழி சொன்னதையே?
ஒரு இலகுவான வழி இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப ஆறாவது உங்களோட கதைக்க வந்தா அமைதியாக கேளுங்கோ, அவர் முடிக்கு மட்டும் காத்திருங்கோ. அந்த உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் கொண்டு இருக்குமெல்ல, அது துள்ளும் இருந்து தீர்வு சொல்ல துடிக்கும், வெற்றி கொள்ள துடிக்கும். அது அப்படியே நைஸா தலையில தட்டி ஓரமா இருக்க சொல்லி போட்டு மெட்டவை கழிக்கிறத கொஞ்சம் கவனிங்கோ. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பயிற்சி செய்தா எல்லாம் வரும். வேணுமெண்டா முதல்ல ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு நிமிஷம் புரிந்து கொள்ள கேப்பேன் சொல்லி தொடங்குங்கோ. பிறகு அதே கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை கூட்டி ஒரு மணிக்கால ஆக்குங்கோவன். சும்மாவே அப்ப சொன்னவை அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகரம். முயற்சி செய்து பாருங்க.
சரியா சொன்னி. வா, உங்களுக்கு காதல பிரச்சனை இல்லையப்பா, புரிந்து கொண்டு கேக்குறதுலாம் பிரச்சனை. நான் இன்றைக்கு பயிற்சி தொடங்க போறேன்.
நாங்களும் தொடங்குறோம், உற்றுகாய் பாப்போம். ஒருவர் வீட்டுக்கு வந்தால் எப்படி உபசரிப்போமோ அப்படித்தான் நாங்க மெட்டவைய இழுத்தி வச்சு கேக்குறது.
சும்மாவே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரி, நேரம் போட்டுது, அடுத்த மாதம் சந்திப்போம்.
நல்லா இருக்கு.
பதில் கிடைத்ததானே கேள்வி, ஒலிம்பிக் கொடியில் உள்ள 5 வளையங்கள் எதனை குறிக்கின்றன? பதில் இதோ, 5 வளையங்களும் உலகின் 5 முக்கிய கண்டங்களை குறிக்கின்றன. அவை ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கும் வரை விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர்.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சர்வதேச செய்தி குறிப்புகள்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. கடந்த 20 ஆண்டுகளில் பிரிட்டன் பிரதமர்கள், மாறிவரும் ஐரோப்பிய அரசியல் சூழலின் தாக்கம். கடந்த 20 ஆண்டுகளாக பிரிட்டன் அரசியல் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் அதிர்வுகளையும் சந்தித்துள்ளது. ஒரு காலத்தில் உலகின் மிகவும் நிலையான ஜனநாயக அமைப்பில் ஒன்றாக கருதப்பட்ட பிரிட்டன், அண்மைய ஆண்டுகளில் அடிக்கடி பிரதமர் மாற்றங்கள், கட்சி தலைமை போட்டிகள் மற்றும் அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. 2006 முதல் 2026 வரை பதவி வகித்த பிரதமரின் அரசியல் பயணம் பிரிட்டனின் மாறிவரும் அரசியல் சூழலை பிரதிபலிக்கிறது. பிரிட்டனில் டோனி பிளேயர் தலைமையிலான லேபர் அரசாங்கம் 1997 முதல் 2007 வரை ஆட்சியில் இருந்தது. மத்திய நிலப்பாட்டை முன்வைத்து பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்திய அவர் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தினார். ஆனால் ஈராக் போரில் பிரிட்டனை ஈடுபடுத்திய முடிவு அவரது அரசியல் மரபின் மீது நீண்டகால சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவரை தொடர்ந்து கோர்டன் பிரவுன் 2007 முதல் 2010 காலத்தில் பிரதமராக இருந்தார். உலக பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட அவரது அரசு வங்கிகளை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. எனினும் பொருளாதார சவால்கள் மற்றும் மக்கள் அதிர்ப்பு காரணமாக தொழிற்கட்சி 2010 தேர்தலில் பாரிய அளவில் தோல்வியடைந்தது. 2010 ஆண்டு தொடக்கம் டேவிட் கேமரன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. அரசு செலவுகளை கட்டுப்படுத்தும் ஆஸ்டியூரிட்டி கொள்கையை அறிமுகப்படுத்திய அவர் 2016 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் விவகாரத்தில் பொது வாக்கெடுப்பை நடத்தினார். பிரெக்சிட் ஆதரவாளர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன்பின் தெரேசா மே பிரதமராகி பிரெக்சிட் ஒப்பந்தத்தை முன்னெடுக்க முயன்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாததால் அவரது திட்டங்கள் பலமுறை தோல்வியடைந்தன. இதன் விளைவாக 2019 அவர் பதவி விலகினார். பிரெக்சிட்டை நிறைவேற்றுவதை உறுதியளித்த போரிஸ் ஜான்சன் 2019 மீண்டும் பிரதமரானார். பிரெக்சிட் நடைமுறைக்கு வந்தது அவரது முக்கிய சாதனையாக கருதப்பட்டாலும் கோவிட் காலகட்டத்தில் அரசின் செயல்பாடுகள் மற்றும் பார்ட்டி கேட் சாட்சி அவரது அரசியல் செல்வாக்கை பாதித்தது. இறுதியில் அவர் பதவி விலக நேரிட்டது. அவருக்கு பிறகு வந்த லீ ஸ்ட்ராஸ் பிரிட்டன் வரலாற்றிலேயே மிகக்குரிய காலம் பதவி வைத்த பெண் பிரதமராக அறியப்படுகிறார். அவரது பொருளாதார திட்டங்கள் சந்தைகளில் அதிர்ச்சி ஏற்பட்டதில் வரும் 45 நாட்களிலேயே பதவியை இழந்தார். 2022 முதல் 2024 வரை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக் நாட்டை வழிநடத்தினார். பொருளாதார இடத்தை மேம்படுத்த முயன்றாலும் வாழ்க்கை செலவு உயர்வு குடியேற்ற பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சோர்வு காரணமாக கன்சர்வேட்டிவ் கட்சி மக்களிடையே பெரிய அளவில் ஆதரவை இழந்தது. அதன் பின்னர் 2024 தேர்தலில் தொழிற்கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்த கேர் ஸ்டார்மர் அரசியல் மாற்றத்தின் மூலமாக கருதப்பட்டார். ஆனால் உட்கட்சி அழுத்தங்கள் உள்ளூராட்சி தேர்தல் பின்னடைவுகள் மற்றும் தலைமைத்துவ சவால் காரணமாக 2024 ஜூன் 22 பதவி விலகினார். கடந்த 20 ஆண்டுகளில் அரசியல் வரலாறு முக்கிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. பிரிட்டன் அரசியல் இன்று முன்பை விட அதிகமாக நிலையற்றதாக மாறியுள்ளது. பிரெக்சிட், உலக பொருளாதார நெருக்கடிகள், கோவிட் குடியேற்ற விவாதங்கள் மற்றும் சமூக மாற்றங்கள் ஆகியவை அரசியல் தலைவர் நிலைத்தன்மையை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளன. எனவே கடந்த 20 ஆண்டுகளில் பிரிட்டன் எழுச்சியும் வீழ்ச்சியின் தென்னவர் அரசியல் பயணங்களாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் ஜனநாயகத்தின் எதிர்கொண்ட பரந்த மாற்றங்களின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டும். அதேவேளை கடந்த ஒரு தசப்த காலமாக ஐரோப்பிய அரசியல் சூழல் வேகமாக மாறி வருகிறது. பொருளாதார நெருக்கடிகள், குடியேற்ற பிரச்சனைகள், தேசியவாத அரசியலின் எழுச்சி, ரஷ்ய உக்ரைன் போர் மற்றும் வாழ்வாதார செலவின் அதிகரிப்பு போன்ற காரணிகள் பாரம்பரிய அரசியல் கட்சியின் ஆதரவு தளத்தை பாதித்துள்ளன. இந்த மாற்றங்களின் தாக்கம் ஐரோப்பாவின் பல நாடுகளைப் போலவே பிரிட்டனிலும் தெளிவாக காணப்படுகின்றது. மீண்டும் உங்களுடன் வானிலைகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மருத்துவர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மருத்துவர் சங்கத்தின் ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பில்லி வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். தொடர்வது படித்ததிலே பிடித்தது.
வணக்கம். கோட் மெஸ்ஸி உலக கிண்ண வரலாற்றில் படைத்த புதிய சாதனை. அர்ஜென்டினா அணியின் லியோனல் மெஸ்ஸி ஆண்களுக்கான உலக கிண்ண வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதன் மூலம் ஜெர்மனி அணியின் முன்கள வீரர் மிரோஸ்லாவ் குளோசேயின் சாதனையையும் முறியடித்துள்ளார். மெஸ்ஸி உலகக்கோப்பை வரலாற்றில் அழியாத தடம் பதித்துள்ளார் என ஃபிஃபாவின் தலைவர் பாராட்டியுள்ளார். டெக்சாஸ் மாநிலத்தின் அர்லிங்டன் நகரில் நடைபெற்ற ஜே பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 2-0 என்னும் கோல் கணக்கில் ஆஸ்திரியாவை வீழ்த்தியது. ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தின் போது லியோனல் மெஸ்ஸி உலகக்கிண்ண தொடர்களில் தனது 17th கோலை பதிவு செய்ததன் மூலம் இந்த சாதனையை படைத்துள்ளார். 2026 ஆண்டு உலகக்கிண்ண தொடரில் தனது 4th கோலை அடித்ததன் மூலம் அர்ஜென்டினா அணியின் தலைவர் மெஸ்ஸி பிரேசில் அணியின் புகழ்பெற்ற வீராங்கனை மார்டாவின் சாதனையையும் சமன் செய்துள்ளார். ஆஸ்திரியாவுக்கு எதிரான போட்டியில் 23rd நிமிடத்தில் அடித்த கோல் அர்ஜென்டினாவுக்கு வெற்றியை உறுதி செய்தது. ரசிகர்கள் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என கத்தி கூச்சலிட்டு கொண்டாடினர். மகளிருக்கான உலக கிண்ண தொடர்களில் மார்டா அடித்த 17 இலக்குகளே ஒட்டுமொத்த உலக கிண்ண வரலாற்றின் சாதனையாக நிலைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அன்பான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். நன்றி, வணக்கம் நேர்களே.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.